அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள்.
அருமையானவர்களே, இன்று நாம் மார்க் 12 அதிகாரம் 41 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த 12 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே தேவன் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். அதாவது, ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மார்க் 12:41, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆலயத்திலே காணிக்கை சேகரிக்கப்படும் பொழுது அவர் நின்று யார் யார் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு அதிகாரம் பெற்றவராயிருக்கிறார். அல்லது எந்த கர்த்தருடைய ஊழியத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறீர்கள், எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை கவனிக்க அவரே அதிகாரமுள்ளவராயிருக்கிறார். குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதில்லை, நீங்கள் உங்களுக்காக மீதி எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் பார்க்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன் மார்க்கு 12:42. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். இதற்கு முந்தைய வசனத்திலே நாம் பார்த்தபொழுது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள், அதை இயேசு பார்த்தார். இன்றைக்கும் மிகுதியாக கொடுக்கிறவர்கள் அநேக சூழ்நிலைகளிலே அதிகம் நேசிக்கப்படுகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசவில்லை. ஒரு துட்டுக்கு சமமான 2 காசுகளை போட்ட அந்த விதவை குறித்து தான் பேசினார். அந்த தேவாலயத்தின் செல்வத்தை ஒப்பிடும்பொழுது அவள் கொடுத்தது மிக மிக குறைவானதாகவே தெரிகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு என்ன செய்தார்? எத்தனையோ செல்வந்தர்கள் போட்ட எவ்வளவோ பெரிய பெரிய தொகைகளை விட இதை குறித்து மெச்சிக்கொண்டார், இதை குறித்து பேசினார். ஒரு வேத பண்டிதர் சொல்லும்பொழுது இயேசு அதை முத்தம் செய்தார் என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு இவ்வாறு செய்தார் என்று நினைக்கிறீர்கள்? அந்த விதவையான தாய் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுத்ததனாலேயே அவர் அவ்வாறு பேசினார். இந்த தாயின் காணிக்கையிலே அவள் எவ்வளவு தூரம் தேவனை நேசிக்கிறாள் என்ற அன்பும் தேவன் மேலே உள்ள பயபக்தியும் காணக்கூடியதாய் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் அவ்வண்ணமாகத்தான் அவர் அழைக்கிறார். சிலர் கேட்பார்கள், கர்த்தருக்கு நாம் 10ல் ஒரு பகுதிதானே கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்காக எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் அவருக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதல்ல, எத்தனை சதவீதம்தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் அல்ல. கேள்வி என்னவென்றால், நீங்கள் உண்மையாக எவ்வளவு அவரை நேசிக்கிறீர்கள்? தேவனாய கர்த்தரே மனிதர்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை கவனிக்கிறார். அதாவது எவ்வளவு காணிக்கை பையிலே போடுகிறார்கள் என்பதல்ல. அந்த விதவையான தாயும் விலை மதிப்புள்ள எதையுமே கொடுக்கவில்லை. பணத்திற்கு பொறுப்பாய் இருந்தவர்கள் அந்த ஏழை தாய் கொடுத்த ஒரு துட்டுக்கு சமமான 2 காசை பெரிதாக எண்ணியிருக்கவே மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெண் கொடுத்த ஒரு துட்டுக்கு சமமான காணிக்கையை பரலோகத்தின் பொன்னுக்கு இணையாக்கினார். இப்பொழுது நாம் மார்க்கு 13 செல்கிறோம். இந்த அதிகாரத்திலே எந்த விதமான அற்புதங்களையும் நாம் பார்க்கிறதில்லை, என்றாலும் பலவிதமான செயல்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு சுவிசேஷம். மட்டுமல்ல, அது அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாயும் இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்திலே எதிர்காலத்தின் செயல்களை குறித்து பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தின் முடிவிலே நடைபெறப்போகிற சம்பவங்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். மகா உபத்திரவத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமையினாலான செயல்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இது அணுசக்தியை விட மிகப்பெரிய சக்தி. ஒலிவுமலை செய்தி என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயும் நாம் காணக்கூடியதாயிருக்கிறது. ஆனால் மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருப்பதை விட இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு பொதுவாகவே எல்லாவற்றையும் மிக சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாரத்தை 7 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக, ஒலிவ மலையிலே இருக்கும்பொழுது முதல் 4 வசனங்களிலே சீடர்கள் இயேசுவினிடத்திலே கேள்விகளை கேட்கிறார்கள். 5 முதல் 7 வசனம் வரை இந்த காலகட்டத்தின் உன்னதமான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 8 முதல் 13 வசனங்களிலே மகா உபத்திரவ காலத்திற்கு முன்னாலே வரப்போகிற துன்புறுத்தலை குறித்து வாசிக்கப் போகிறோம். 14 முதல் 23 வசனங்களிலே மகா உபத்திரவ காலத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். 24 முதல் 27 வசனம் வரை இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 28 முதல் 33 வசனம் வரை அத்திமரத்தை குறித்த ஓமையை வாசிக்கிறோம். 34 முதல் 37 வசனம் வரை தேவனுடைய ஜனங்களுடைய திட்டத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 13:1 அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும்போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இந்த வேதவசனத்தை பார்க்கும்பொழுது எப்படியெல்லாம் மக்கள் வித்தியாசமாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயற்கையாகவே எந்த ஒரு மனிதனுக்கும் எழும்புகிற ஒரு கேள்வி, இதன் பின்னணியம் என்ன? இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் இந்த சீடர்கள் சொல்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் மத்தேயு 23:38 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதாவது அந்த எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படப் போவதை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். இது சீடர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தருகிறது. ஏனென்றால் அந்த ஆலயத்தின் மகிமையும் சுற்றியிருக்கிற கட்டிடங்களின் பிரம்மாண்டமும் அத்தனை விசேஷமானதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து அவற்றையெல்லாம் பார்த்திருக்கிறாரா என்பதை குறித்து அவர்கள் உறுதி செய்து கொள்ள விரும்பினார்கள். எனவேதான் அவர்களிலே ஒருவன், போதுகிறே, இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்று கூறுகிறான். வசனம் 2. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். இங்கே இயேசு அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது, நீங்கள் உண்மையாகவே பார்க்கிறீர்களா? இது இடிக்கப்படும் என்கிறார். இங்கே இயேசு ஆவிக்குரிய பாடம் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வீடுகளை சுற்றி எழும்பும் பெரிய பெரிய கட்டிடங்களையோ, நம்முடைய பட்டணங்களிலே வளரும் உயரமான கட்டிடங்களையோ பார்த்து வியக்கிறோம். அதன் அழகை நாம் பார்க்கிறோம். எத்தனை வலிமையானதாயிருக்கிறது, எவ்வளவு உறுதியானதாயிருக்கிறது என்று யோசிக்கிறோம். இந்த கட்டிடங்கள் எல்லாம் எவ்வளவு காலம் இவ்வளவு உறுதியாக நிற்கும்? ஒரு வலிமையான பூமி அதிர்ச்சி வரும் வரைதான். எனவே உண்மையை பார்ப்போம் என்றால், இந்த எல்லா பெரிய பெரிய கட்டிடங்களுமே நிரந்தரமானவை அல்ல. எல்லாமே ஒரு காலகட்டத்திலே கடந்து போகப் போகிறது. இந்த சத்தியத்தை குறித்த உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அருமையானவர்களே, இதுதான் மகத்துவமான ஒரு உண்மை. நேபுகாத்நேச்சாரும் ஒருநாள் தனது ராஜ்யத்திலே பாபிலோனின் மகிமையை கண்டான். இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று எண்ணினான். இப்பொழுது அந்த பாபிலோன் நொறுங்கி பாழாய் கிடக்கிறது. எதை குறித்தும் பெருமை பாராட்ட அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாமே கடந்து சென்றுவிட்டது. மகிமை கடந்து சென்றுவிட்டது. எனவே இன்று உயரமாகவும் அழகாகவும் காணப்படுகிற எல்லா கட்டடங்களுமே ஒரு நாள் இடிக்கப்படப் போகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நித்தியமான காரியங்களை நீங்கள் காணக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? சரி, வசனம் 3 பாருங்கள். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து. மார்க்கு தனது சுவிசேஷத்தை எழுதும்பொழுது மற்ற சுவிசேஷங்களிலே கிடைக்காத சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த கேள்வியை கேட்க சென்றது பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா என்பது இந்த இடத்திலே மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா, இது பேதுருவின் சுவிசேஷம். இவ்வாறு இந்த 4 பேரும் தனியாக இயேசுவை பார்த்து கேட்டதை பேதுருதான் மார்க்குவிற்கு சொல்லியிருக்க வேண்டும். மார்க்கு 2 கேள்விகளை இங்கே சொல்கிறார். மத்தேயு இயேசுவினிடத்திலே கேட்கப்பட்ட 3 கேள்விகளை குறித்து சொல்கிறார். லூக்கா விடையின் ஒரு பகுதியை சொல்கிறார். நாம் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது மத்தேயு இயேசுவினிடத்திலே கேட்கப்பட்ட 3 கேள்விகளை குறித்தும் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக, எப்பொழுது இவைகளெல்லாம் சந்திக்கும்? அடுத்தது, இவைகள் என்று சொல்லும்பொழுது இந்த ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் கல்லுகள் எப்பொழுது இடிக்கப்படும்? காலத்தை குறித்து கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கான விடையை இயேசு சொன்னதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். 2வது கேள்வி என்ன? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். 3வது கேள்வி, மத்தேயு 24:3 நாம் பார்ப்பது போல, உலகத்தின் முடிவிற்கான அடையாளம் என்ன? மத்தேயுவும் மார்க்குவும் இவர்களது கடைசி 2 கேள்விக்கான பதிலை சொல்கிறார்கள். மார்க்குவை காட்டிலும் மத்தேயு மிக விபரமாக அதை குறித்து சொல்கிறார். ஆனால் மார்க்கு எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதை பார்ப்போம். மார்க்கு ரோமர்களுக்காக எழுதுகிறார் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எது வல்லமையும் செயல்பாடு நிறைந்த ஒரு நாடகத்தைப் போலவும் இருக்கிறதோ அதைத்தான் மார்க் முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிறார். மார்க் 13:5-6 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த எச்சரிப்பை இயேசு கிறிஸ்து தொடர்ந்து கொடுக்கிறார். கள்ள கிறிஸ்துக்களை குறித்த எச்சரிப்பு. சிலர் நினைக்கிறார்கள் இந்த காலத்திலே இந்த ஆபத்து இல்லை என்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த காலத்திலேயும் இதை குறித்த ஒரு ஆபத்து இருக்கிறது. உதாரணமாக, மனம்போல் வாழச் செய்யும் கிறிஸ்தவம் கிறிஸ்துவுக்கு எதிரானதே. அப்படிப்பட்டவர்களும் வேத புத்தகத்திலிருந்துதானே பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லலாம். வேதத்தின் எல்லா பகுதிகளையும் பரிபூர்ணமாய் விசுவாசியாதவர்கள் உண்மையான கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதில்லை. அவர்களுடைய வார்த்தையின்படி அவர்கள் இயேசுவின் கன்னி பிறப்பை குறித்து பேசுகிறதில்லை. அவர்களுடைய கருத்துப்படி இயேசு கிறிஸ்து அற்புதமே செய்யவில்லை. உலகத்தின் பாவத்திற்காக அவர் தனது இரத்தத்தை சிந்தவில்லை. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பவும் இல்லை. அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர் பரலோகத்திற்கு செல்லவில்லை. மட்டுமல்ல, அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர் தனது சரீரத்தோடு திரும்ப வரப்போவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய வேதத்திலே சொல்லப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், உலகத்தின் பாவத்திற்காக தனது சொந்த இரத்தத்தையே சிந்தினவர். அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு சரீரத்தோடு எழுப்பப்பட்டவர், பரலோகத்திற்கு சென்றவர், மறுபடியும் வரப்போகிறவர். இதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த சரித்திர உண்மைகளை மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தை விசுவாசியாதவர்கள் வேறு ஒரு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார்கள். அவர்கள் இயேசுவை குறித்து சொல்லவில்லை. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படாமல் வேறு ஒரு கிறிஸ்துவை குறித்து சொல்வார்கள் என்றால் அது அந்தி கிறிஸ்துதான். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன், 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத ஒரு கூட்டம் அந்தி கிறிஸ்துக்களைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதைப்போல இன்னும் எத்தனையோ தவறான கொள்கைகளை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் போதிக்கிற கிறிஸ்து உண்மையான இயேசு கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து. மேலை நாடு ஒன்றிலே ஒரு சமயத்தை நிறுவியவர் இயேசு கிறிஸ்து செய்ய முடியாததை கூட நான் செய்வேன் என்று சவால் விட்டிருக்கிறார். மற்றும் ஒரு பாடல் குழு எங்கள் பாடல் குழு இயேசு கிறிஸ்துவை விட பேர் பெற்ற பாடல் குழு என்று சொல்லியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து செய்ய முடியாததை தங்கள் பாடல் குழு செய்ததாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதேபோல அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றே இதை குறித்து கொடுத்த எச்சரிப்பானது மிகவும் முக்கியமானது. மார்க் 13:7 பாருங்கள், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கவனித்தீர்களா? உலகத்தின் முடிவிற்கான ஆயத்தங்களிலே ஒன்று யுத்தம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது எந்த ஒரு விசுவாசியும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் யுத்தங்களோடு முடிவு காலம் உடனே வருகிறதில்லை. அந்தி கிறிஸ்துகள் என்று நாம் சொல்லும் பொழுதும் இது இறுதியாக வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்து கூறவில்லை. என்றாலும் இந்த அந்தி கிறிஸ்துக்கள் எல்லாமே அந்த இறுதியான அந்தி கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் 8, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இன்றைக்கு மனிதன் தான் மிக நாகரிகமானவன், பல இயந்திரங்களையும் மின் சாதனங்களையும் படைத்திருக்கிறேன், உலகத்தை ஒரு அருமையான இடமாக மாற்றுகிறேன் என்று எண்ணுகிறான். ஆனால் திடீரென்றுதான் இந்த உலகத்தை தானே பாழாக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டுகொள்கிறான். மனிதர்கள் உயிர் வாழ முடியாத நிலைமைக்கு உலக சுற்றுப்புற சூழலை கெடுத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, உலக ஜனப்பெருக்கத்தை குறித்து செயல்படாவிட்டால் உணவு பஞ்சத்தினாலே மக்கள் சாகப்போகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறான். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, பஞ்சங்களும் கலகங்களும் வரும். அநேகர் நம்பிக்கை வைக்காத வெறுக்கிற இந்த புத்தகம் எல்லா காரியங்களையும் குறித்து உண்மையை சொல்வது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் விஞ்ஞானம் பதில் கொடுக்கும் என்று எண்ணினார்கள். இப்பொழுது விஞ்ஞானமோ உலகமோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளையே அவை உருவாக்கி இருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். பெர்னார்ட் ஷா என்பவர் சொல்லும்பொழுது, நான் நம்பிக்கை வைத்திருந்த விஞ்ஞானம் தோல்வி கண்டுவிட்டது, நம்பிக்கை இழந்த ஒரு விசுவாசியை நீங்கள் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று தன்னை குறித்து சொல்கிறார். இத்தனை பரிதாபமானது இல்லையா? இவை எல்லாமே உலகத்தின் முடிவிற்கான அறிகுறிகளாயிருக்கிறது, வேதனைகளுக்கு ஆரம்பம் என்பதை இவை காட்டுகிறது. சரி, மார்க் 13:9-10, நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள், சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து திருச்சபையை குறித்து பேசவில்லை. சுவிசேஷம் என்று அவர் சொல்லும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம். இது கிருபையின் சுவிசேஷம். இரண்டு விதமான நற்செய்திகள் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம் உண்மையாகவே கிருபையின் சுவிசேஷம்தான். எல்லா ரட்சிப்புமே தேவனுடைய கிருபையினாலே உண்டாகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மட்டுமே பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை அவர் வகுத்தார். என்றாலும் ராஜ்யத்தின் சுவிசேஷமானது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவர் வரப்போகிறார். மகா உபத்திரவத்தின் காலத்திலே அவர் வரப்போகிறார் என்று சொல்லும்பொழுது அது உண்மையாகவே மிக துல்லியமானதாகவே இருக்கும். வசனம் 11 பாருங்கள். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்களல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு வார்த்தை. இன்றும் சில சோம்பலான ஊழியர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிக்கொண்டு உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஆயத்தம் செய்யாமல் கர்த்தருடைய பணிக்கு செல்கிறார்கள். இந்த வாக்கியம் அப்படிப்பட்டவர்களுக்காக சொல்லப்படவில்லை. எனவே அருமையான ஊழியக்காரரே, நீங்கள் என்று எந்த இடத்திலே யாருக்காக செய்தி கொடுக்கப் போகிறீர்களோ அதை குறித்து நீங்கள் கருத்தோடு ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வசனத்திலிருந்து தகுந்த ஆயத்தத்தோடு செல்ல வேண்டும். இங்கே இயேசு சொல்கிற காரியம் அவருக்கு சாட்சியாக இருக்கப் போகிற 144,000 யூத விசுவாசிகளை குறிக்கிறதா இருக்கிறது. எனவே நீங்கள் சிறுவர் ஊழியத்திலே இருந்தாலும் சரி, வாலிபருடைய ஊழியத்திலே இருந்தாலும் சரி, பெண்கள் மத்தியிலே ஊழியம் செய்தாலும் சரி, ஏன் கர்த்தரை அறியாதவர்கள் மத்தியிலே போய் சுவிசேஷ ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு அந்த நேரத்திலே எதையாவது கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டு ஆயத்தமில்லாமல் போவதற்கு இந்த வசனம் கொடுக்கப்படவில்லை என்பதை தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மார்க் 13:12 பாருங்கள். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். அருமையானவர்களே, முடிவு காலம் சமீபமாய் இருக்கும்பொழுது இப்படி ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார். வசனம் 13 பாருங்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இங்கே இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இங்கே சொல்லுகிறது போல யூத ஜனங்களுக்கு எதிராக எல்லாரும் பகை உணர்வோடு இருப்பார்கள். ஆனாலும் தேவன் அவர்களிலே முத்திரை குத்தியிருப்பதனாலே அவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கப் போகிறார்கள். அருமையானவர்களே, நம்மை சுற்றி நடக்கும் பல சம்பவங்கள் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறதாயிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? மார்க் 13:10 நாம் பார்ப்பது போல சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு யார் யார் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவில்லையோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும், அவர்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் நாம் செய்யக்கூடியதை செய்ய வேண்டும். நாம் மட்டும் அனுதினமும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டால் போதாது. ஒவ்வொரு வாரமும் குறைந்தது ஒரு நபருக்காவது நாம் சுவிசேஷத்தை சொல்ல அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ பேர் புதிய புதிய நபர்களை உங்கள் திருச்சபைகளுக்கு அழைத்து செல்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதியோடு வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறீர்கள். நிச்சயம் அவர்களும் கர்த்தரை கண்டுகொள்வார்கள். இன்னும் சிலர் ஆத்ம பாரத்தோடு கர்த்தரை அறியாத ஒவ்வொருவருக்கும் இயேசு அவர்களுக்காகவும் செலவில் அடிக்கப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அதை குறித்து நீங்கள் செயல்பட ஆண்டவர் உங்களை இன்று அழைக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சித்தமுள்ளவராய் தேவன் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு செல்லும் என்பதாகவும், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நானும் நீங்களும் வாழுகிற இந்த காலத்திலேயும், இந்த பரிசுத்த ஆவியானவரின் காலத்திலேயும், பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த திரியேக தெய்வத்தின் பாரத்தை குறித்தும் கட்டளையை குறித்தும் பணியை குறித்தும் நாம் என்ன செய்கிறோம் என்பதே கேள்வி. கர்த்தரை அறியாத எண்ணற்ற மக்களுக்கு கர்த்தரை கொடுக்க நாம் எதையாவது செய்ய தீர்மானம் செய்வோமா?
அழைப்பின் சத்தம் தோனிக்கும் நேரம் வாருங்க.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15.